அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இந்த நாள் இனிய நாள் தரப்பட்டிருக்கின்ற இந்த நாள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி தாயாம் திருஅவை இன்றைக்கு தூய ஆக்னஸ் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. இவர்களது வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது செல்வி மெர்சி அவர்கள் சொல்ல கேட்போம்.
ஆக்னஸ் பிறப்பிலேயே பேரழகியாக இருந்தாள். அவளுக்கு 13 வயது நடந்து கொண்டிருந்த போதே நிறைய மாப்பிள்ளைகள் அவளை பெண் பார்க்க வந்தார்கள். ஆனால் ஆக்னஸோ, "நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன், அதனால் யாரையும் மனமுடிப்பதாய் இல்லை" என்று சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிட்டாள். இதில் சினமடைந்த மாப்பிள்ளை ஒருவன் ஆக்னஸை கட்டி இழுத்து சென்று விபசார விடுதியில் கொண்டு போய் விட்டுவிட்டான். அப்போது அவள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. அங்கு நிறைய ஆண்கள் அவளை தொட முயன்றார்கள். ஆனால் அவளுடைய முகத்திலிருந்து வெளிப்பட்ட பிரகாசமான ஒளியைக் கண்டு அவர்கள் மிரண்டு போய் பின்வாங்க தொடங்கினார்கள். அப்படியும் ஒரு இளைஞன் ஆக்னஸை அணுகி சென்று அவளிடம் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள நினைத்தான். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு ஒளி தாக்க அவன் அந்த இடத்திலேயே குருடாகி போனான். கடைசியில் ஆக்னஸ் தான் அவன் மீது இறக்கப்பட்டு அவனுக்காக இறைவனிடம் ஜெபித்து அவனுக்கு பார்வை மீண்டும் கிடைக்க உதவி செய்தாள்.
இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதை ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் சொல்ல இப்பொழுது நாம் கேட்டு பயன்பெறுவோம்.
தொடக்க திருச்சபையில் இருந்த எல்லாருக்கும், ஏன் தூய அகஸ்தீனார், தூய அம்புரோசியார் உட்பட யாவருக்கும் முன்மாதிரிகையான புனிதியாக ஒருவர் இருந்தார் என்றால், அவர் தூய ஆக்னஸை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. தூய ஆக்னஸ் கிபி 292ஆம் ஆண்டிலிருந்தே கிபி 305ஆம் ஆண்டு வரை வெறும் 13 ஆண்டுகளே வாழ்ந்திருக்கின்றார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கின்றது. ஆக்னஸ் சிறுவயதிலே தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து அவர் ஒருவருக்காக வாழ்ந்து வந்தார். அக்காலத்தில் நிறைய ஆண்கள் ஆக்னஸின் அழகில் மயங்கி அவளை மனமுடித்துக் கொள்ள போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர், "நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன், அதனால் யாரையும் மனமுடிப்பதா இல்லை" என்று சொல்லி வந்த எல்லாரையும் மறுத்துவிட்டார். இதில் சினமடைந்த ஓர் இளைஞன்தான் ஆக்னஸை கட்டி இழுத்துச் சென்று அவளை விபச்சார விடுதியில் தள்ளினான். அங்கே ஆக்னஸ் அடைந்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை.
தான் விபச்சார விடுதியிலே தள்ளப்பட்டாலும் ஆக்னஸ் தன்னுடைய கற்பை காத்துக்கொள்ள மிக கடுமையாக போராடினார்கள். யாராவது அவளை அணுகிச் சென்றால் அவளுடைய முகத்திலிருந்து வெளிப்பட்ட பிரகாசமான ஒளி அவர்களை தாக்கி அவர்களை நிலைகுலையச் செய்தது. இதனால் அவரை அணுகிச் செல்ல யாருமே பயந்தார்கள். இதற்கிடையிலே ஆக்னஸின் மீது பயங்கர கோபத்தோடு இருந்த கூட்டம் அவரை கொன்று போட்டது. இவ்வாறு ஆக்னஸ் இறுதி வரைக்கும் தன்னுடைய புனிதத்திலே உறுதியாயிருந்து தன்னை கடவுளுக்கு உகந்த நறுமணம் கமழும் பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆக்னஸின் உடல் ரோமை நகருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு வெளியே இருந்த அவருடைய பெற்றோரின் கல்லறைக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. 630ஆம் ஆண்டிலே திருத்தந்தை ஹரோனியஸ் என்பவர் ஆக்னஸின் உடலிருந்த கல்லறைக்கு மேலே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி அவருடைய புகழ் உலகெங்கும் பரவச் செய்தார். கற்பிக்கும் தூய்மைக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய தூய ஆக்னஸின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாம் கற்றறிந்து கொள்வதற்கான பாடமும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. இந்த பாடத்தினுடைய முதல் பகுதியாக புனிதத்திலே தூய்மையில் மேலோங்கி வளர்வோம் என்கின்ற இந்த கருத்தை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் சொல்ல கேட்போம்.
லேவியர் புத்தகம் 19:2 வாசிக்கின்றோம், "தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவர்" என்று தூய ஆக்னஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவர் எந்த அளவுக்கு தூயவராய் கற்பு நெறியில் வாழ்ந்து வந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. தூய ஆக்னஸை போன்றே நாம் புனிதத்தில் தூய்மையில் கற்பில் சிறந்து விளங்குகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் சுய கட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய உடல் இச்சைகளுக்கு அடிமையாகி பாவத்தில் விழுந்து விடுவதே மிகவும் துரதிர்ஷ்டவசமானது.
பணக்காரர் ஒருவர் உயரக நாய் ஒன்றை வாங்கி தன்னுடைய வீட்டில் வளர்த்து வந்தார். அவர் அந்த நாயின் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தினார். நாயும் அவர் மீது ஏறி அமர்வதும் அவருடைய முகத்தில் நாக்கால் வருடி கொடுப்பதுமாக தன்னுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்தியது. ஒரு நாள் அவரை பார்க்க அவருடைய நண்பர் ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வந்தார். நண்பரும் அவரும் வாராந்தாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வழக்கம் போல பணக்காரரின் நாய் அவர் மீது ஏறி அமர்வதும் அவருடைய முகத்தை நாக்கால் வருடி கொடுப்பதுமாக இருந்தது. இது அவருடைய நண்பருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. நண்பர் அவரிடமிருந்து விடைபெறும் போது சொன்னார், நண்பா, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற நாய் உனது செல்ல நாயாக இருந்தாலும் அது அடுத்தவர் உன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற போது அது வந்து உன் மீது ஏறி அமர்வதையும் இன்ன பிற காரியங்களையும் செய்வதை பார்க்கின்ற போது அருவறுப்பாக இருக்கின்றது. அதனால் அதனை ஒரு கட்டுக்குள் வைத்திரு. இல்லையென்றால் உன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் முகம் சுழித்துக் கொண்டு போகும் நிலை ஏற்படும்.
அதன் பிறகு அந்த பணக்காரர் தன்னுடைய நாய் எப்போதெல்லாம் தன் மீது ஏறி அமர வருமோ அப்போதெல்லாம் ஒரு அதட்டு அதட்டி அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். இந்த நிகழ்வினை ஒரு உருவமாக எடுத்துக்கொள்ளலாம். கதையில் வரும் பணக்காரர் நாய் நம்முடைய உணர்வுகள். பணக்காரர் தன்னுடைய நாயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்காத அது அவருக்கு அவப்பெயரை தந்தது. அதுபோன்றுதான் நாமும் நம்முடைய உணர்வுகள் கட்டுக்குள் வைத்திருக்காத போது, நாம் ஒழுக்க நெறியின்படி வாழாத போது நாம் அவமானத்திற்குத்தான் உள்ளாக வேண்டும். மாறாக நாம் தூயவர்களாய் வாழ்கின்ற போது, புனிதத்தில் மேலும் மேலும் வளர்கின்ற போது இறைவனுக்கு மிக நெருக்கமாகும் என்பது உறுதி.
ஆக்னஸ் தூய்மையிலே புனிதத்திலே மேலோங்கி வளர்ந்தார்கள். அதனால்தான் அவர்கள் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாயிருந்தார்கள். ஆகவே தூய் ஆக்னஸின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாமும் அவரை போல தூய வாழ்க்கை வாழ்வோம், அதன் வழியாக நிறையருள் பெறுவோம் என ஜெபிப்போம். இந்த புனிதரது நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அருள்வாக்கு குடும்பம் நெஞ்சார நாம விழா நல்வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறது. இதை நாம் சிந்தித்து பார்க்க இதை தொகுத்து தர உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரிய அந்தோணிராஜ் என்கின்ற இந்த அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு சொல்லி மகிழ்வடைகின்றோம். நாமும் இறை அருள் பெறுவோம். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றோம். நன்றி.